சாதனை தியானத்துக்கு ஏதுவாக இன்று உடன்படிக்கை என்ற தலைப்பில் சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். வேதாகமத்தில் பல இடங்களில் உடன்படிக்கை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் அறிவோம். உடன்படிக்கை என்றால் ஒருவரோடு ஒருவர் ஏற்படுத்தும் உறுதிமொழி என்று நாம் சொல்லலாம். வேதாகமத்தில் பொதுவாக இரண்டு வகையான உடன்படிக்கை காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஒன்று, மனிதனுடன் தேவன் ஏற்படுத்தும் உடன்படிக்கை. இரண்டாவது, இரண்டு மனிதர்களோ இல்லை இரண்டு படைகளோ செய்து கொள்ளும் உடன்படிக்கை. மனிதனோடு தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கைகளுள் ஒன்றை எடுத்துக்காட்டாக கூறலாம் என்றால், ஆதியாகமம் 9 நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயம் வந்து பூமியின் மனிதர்கள், மிருகங்கள், சகல ஜீவ ஜந்துக்களையும் மாறிக்கொண்டு சென்ற பின்பாக நோவாவுடன் தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். 11 இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாகுவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். மட்டுமல்ல, அதுக்கு ஆதாரமாக அவர் ஒரு வில்லை ஏற்படுத்துவதை 13 நாம் பார்க்க முடியும். இப்படி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது அதற்கு அடையாளமாக ஒரு பொருளையோ, இல்லை என்றால் ஒரு கற்குவியலையோ, இல்லை என்றால் ஒரு இடத்தையோ அடையாளமாக வைத்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவார்கள். சரி, இப்படியாக தாவீது உடன்படிக்கை ஏற்படுத்தியிருப்பார். தாவீது மட்டுமல்ல, முன்னோர்கள் ஆபிரகாம் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருப்பார். இப்படி பல இடங்களில் உடன்படிக்கையை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது உடன்படிக்கை குறித்து ஒரு சரியான புரிதல் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது பஸ்கா பண்டிகை குறித்து சில காரியங்களை நாம் தியானிப்போம். பார்வோன் எகிப்தின் அடிமைத்தனத்தில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களை வைத்திருந்தான். அந்த ஜனத்தை விடுவிக்க மனம் இல்லாதவனாக இருந்தான். அவன் மேல் கர்த்தர் 10 வாதைகளை சுமத்தினார். இதை நாம் அறிந்ததே. தண்ணீர் எல்லாம் இரத்தமாக மாறியது. தவளைகள், பெயின்கள், வண்டுகள் போன்றவை வந்து அந்த நாடையே சூழ்ந்து கொண்டது. மிருக ஜீவன்கள் சங்காரம், எரிபந்தமான கொப்பளங்கள், கல்மலை, வெட்டுக்கிளி, காரிருள் என்று பல வாதைகளை தேவன் அனுப்பினார். கடைசியாக ஒரு வாதையை அனுப்புகிறார். அது என்னவென்றால், தலைச்சன் பிள்ளை சங்காரம். அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேலர்களை நோக்கி, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கவும் அதன் இரத்தத்தை நிலைக்காலில் பூசும்படியாகவும் கட்டளையிடுகிறார். இரத்தம் பூசப்பட்ட வீட்டை சங்கார தூதன் கடந்து செல்லுவான். இரத்தம் பூசப்படாத வீடோ அங்கே சாவு உண்டாகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உண்மையில் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேலரின் உயிர்களை காப்பாற்றியது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைய ஏதுவாக இருந்தது இந்த ஒரு முறைமை. இதை இஸ்ரவேலர்கள் இன்று வரை ஆபிப் மாதம், அதாவது இஸ்ரவேலின் தேதியில் 1வது 14 இந்த பண்டிகையை வருஷந்தோறும் ஆசரிக்கிறார்கள். இந்த பண்டிகையை ஏன் ஆசரிக்கிறீர்கள் என்று அவர்களுடைய பிள்ளைகள் கேட்டால், முன்னோர்களாகிய நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்தார்கள். அவர்களை கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய ஆபிரகாமின் தேவன் அதிசயமாக அற்புதங்களை செய்து விடுவித்தார் என்று அவருடைய குழந்தைகளுக்கு அதை போதிக்க வேண்டும் என்று அதை கட்டளையாக ஏற்படுத்தியிருக்கிறார். இது நித்திய கட்டளையாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்றும் நாம் பார்க்க முடியும்.
யாத்திராகமம் 12:26-27. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாக்கிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள்.
இந்த காரியத்தை ஏற்படுத்தும் பொழுது அதை அவருடைய பிள்ளைகளுக்கு அதை நியாயப்பகுக்குரியாக அதை போதிக்க வேண்டும் என்று கட்டளை இட்டிருப்பார். நான் இந்த பஸ்கா பண்டிகையை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராபோஜனத்தில் மேல் வீட்டு அறையில் தம் சீஷர்களோடு கூடி அனுசரிக்க விரும்பினார் என்பதை லூக்கா 22:8 நாம் பார்க்க முடியும்.
அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை பூசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார்.
இந்த பஸ்கா முறைமை ஆசரிக்க வேண்டும் என்று மேல் வீட்டரையில் கூடுகிறார். அந்த மேல் வீட்டரையில் கூடி அந்த பஸ்காவை தான் ஆசரிக்கிறார் என்று நாம் பார்த்தால், அவர் ஒரு அந்த அதுவரை கடைபிடிக்கப்பட்ட ஒரு முறையை மாற்றி அங்கே ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். 15:20-20 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்றும் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சூத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தின் நாளாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது என்றார். இங்கே ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். ஏற்கனவே செய்து வந்த முறைமையை, மோசையினால் கற்பிக்கப்பட்ட ஒரு முறைமையை மாற்றுவதற்கு ஒரே ஒரு நபருக்கு தான் அதிகாரம் உண்டு. அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் கர்த்தர். ஆகவே அவர் இந்த புதிய உடன்படிக்கையாக இதை ஏற்படுத்துகிறார். இந்த இடத்தில்தான் சபையினுடைய அஸ்திபாரமே இங்கே அமைந்திருக்கிறது. சபையின் சரித்திரத்தின் பிறப்பாகவே இந்த மேல் வீட்டரை அமைந்தது. பஸ்கா பண்டிகை கர்த்தருடைய பந்தியாக இங்கே மாறுகிறது. பழைய ஏற்பாட்டில் வருடத்திற்கு ஒரு முறைதான் இதை அனுசரித்து வந்தார்கள். ஆனால் நம்முடைய ஆதி அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், நம்முடைய சரித்திரத்தில் நாம் எடுத்து பார்த்தால் ஆதி திருச்சபையினரும் இந்த முறைமையை வாரந்தோறும் அனுசரித்து வந்தார்கள் என்பதற்கு போதுமான அநேக சான்றுகள் நம்மிடத்தில் உண்டு. அதுவரை அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாக பஸ்காவை அனுசரித்து வந்தார்கள். அந்த பஸ்காவை அனுசரித்து வரும் பொழுதும் அது ஒரு நிழலாகவே இருந்தது. வரும் உண்மையான பஸ்காவாகி ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவுக்கு அது நிழலாக இருந்தது. உண்மையில் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த அந்த பஸ்கா அல்ல, உண்மையில் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்ள வந்த புதிய பஸ்கா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதையே பவுல் அப்போஸ்தலன் 1 Corinthians 5:7 நம்முடைய பஸ்காவாகிய இயேசு என்று குறிப்பிடுகிறார். அதை கூட நாம் வாசிக்கலாம். 1 Corinthians 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகவே நாம் வாரந்தோறும் இந்த மேஜையை சுற்றி நாம் கூடுகிறோம். சிலர் இதில் இது நம்ம பண்ணுறது சரியா, வாரம் வாரம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, மற்ற சபையினர் இப்படி பண்ணுறது இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடும். ஆனால் உண்மையாக இதை தியானித்து பார்த்தால் நம்முடைய கிறிஸ்தவத்தின் ஆச்சாரமாகவும் நம்முடைய இரட்சிப்பின் உறுதியாகவும் இந்த காரியம் அமைந்திருக்கிறது. நாம் கூடும் பொழுதெல்லாம் உண்மையில் மெய்யாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகில் வந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். மெய்யாகவே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டது உண்மையானால் நாமும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டது உண்மை. உலகிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டது உண்மை. மீண்டும் அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள வருவார் என்று சொல்லி சென்றிருக்கிறார். அதையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதற்கு அடையாளமாக ஒரு ப்ராமிஸாக நமக்கு இதை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். ஸோ இதைத்தான் நான் உங்கள் மத்தியில் இன்று பகிர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒரு பாடலை நாம் பாடி அடுத்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்லலாம். 128வது பாடல், அதில் உள்ள கடைசி சரணம்.
நீண்ட குரு செடுத்து எருசலேம் தாண்டி மலை அடுத்து எங்கள் பின்னே தொடுத்து அவரின் மேல் வேண்டும் பசை கொடுத்து ஆண்டவர் கை காலில் பூண்டிடும் மானியார் மாண்டதில் நாள் நர மீண்டதென்றாழும் என்ன தூயர் தாங்குதில்லை மோகந்தான் என்னகந்தான் தூயர் தாங்குதில்லை மோகந்தான் பூங்காவிலே தனி தேனீர் மன்றாட ஓங்கே உதிரங்கள் நீங்கே துயர் கண்டு எங்குதில் என்னகந்தான் தூயர் தாங்குதில்லை மோகந்தான் எங்குதில் என்னகந்தான் தூயர் தாங்குதில்லை மோகந்தான்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கடந்த ஆண்டு மட்டும் நம்மை காப்பாற்றி நடத்தியது அவருடைய கிருபை. ஆராதனை சிந்தனைக்கு உதவியாக உபாகமம் 9:4-6 வரை. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய அக்கிரமத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆகையால் உன் நீதியின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கூடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். இந்த வசனங்கள் மீண்டும் மீண்டுமாக 3 பலவேறு சம்பவங்களில் மோசே தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்திற்கு எச்சரிக்கையாக சொல்லுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. அவர்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அவர்கள் நீதி நிமித்தமோ அவர்கள் ஜனத்தொகையின் வளர்த்திருந்தார்கள் என்றோ அறிவில் சிறந்தவர்கள் என்றோ தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. பூமியில் நீசர்களாக எண்ணப்பட்ட அற்பமான சிறிய ஜனத்தை தேவன் தமது மிகுந்த கிருபை நிமித்தம் தெரிந்தெடுத்தார். அதனால் இவர்கள் இங்கு எங்களுடைய நீதி நிமித்தமும் நாங்கள் இதை எங்களுடைய பலத்தின் நிமித்தம் ராக்கிரமத்தின் நிமித்தம் சுதந்திரித்து கொண்டோம் என்று பெருமை பாராட்டும்படிக்கு தேவனே அவருடைய கிருபையின் நிமித்தம் இவர்களை இந்த தேசத்தை சுதந்திரிக்க செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவரும் நீங்கள் பெருமை கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு மாத்திரம் அந்த கணத்தை நீங்கள் செலுத்த கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் குறித்து அவர் சொல்லும் போது நாம் பார்க்கிறோம், நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆறாம் வசனத்தில். அதற்கு ஆங்கிலத்தில் ஸ்டிஃப் நெக்டு பீப்புள் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு மெட்டாஃபர், ஒரு ஓமையாக சொல்லப்படுற ஒரு விஷயம். எதற்கு ஓமையாக சொல்லப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா, காலை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை வந்து ஏழில் போட்டி ஒழுவாங்க. ஸோ நம்முடைய தேவன் நமக்கு லகுவான ஒரு நுகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்டிஃப் நெக்டு பீப்புள், வழங்கா கழுத்துள்ள ஜனம் என்பதற்கு அர்த்தம் என்ன என்றால், ஒரு காலை தன்னுடைய கழுத்தை குனிந்து கொடுத்து அந்த நுகத்தை எஜமானன் தருகிற அந்த நுகத்தை தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளாத, பணிந்து கொள்ளாத, இல்லை தன்னை தாழ்த்தாத ஒரு காலைக்கு உவமையாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இவர்களுக்கு தேவன் செய்த அற்புதங்கள் அநேகம். தண்ணீர் இரத்தமாக மாறுவது, பார்வனுடைய அரண்மனையிலும் எகிப்திலும் ஆத்திரம், பேன்கள், தவளைகள், வண்டுகள், கொள்ளை நோய், கொப்பளங்கள், கல்மலை, வெட்டுக்கிளிகள், காரிருள், கடைசியாக தலைச்சன் பிள்ளை சங்காரம் என தொடர்ந்து வாதைகளை இயற்கைக்கு மாறாக வரவழைத்து அற்புதமாக தம்முடைய ஜனத்தை கானானுக்கு அழைத்து சென்றார் தேவன். வேதத்தில் வேறு எங்கும் இப்படியாக தேவனுடைய தொடர்ச்சியான அற்புத அடையாளங்களை நாம் பார்க்க முடியாது. இதே போல இவர்கள் இவ்வளவு பெரிதான அற்புதங்களை கண்டும் தேவனை மகிமைப்படுத்தாதபடியாக பலமுறை இடறி விழுவதை, பின்வாங்கி செல்வதை நாம் பார்க்க முடியும். இதே போலதான் நம்மை குறித்தும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எரேமியா 18:15 இஸ்ரவேலை குறித்து சொன்ன அதே வார்த்தை நமக்கும் பொருந்தும். நம்மை குறித்து வேதம் சொல்கிறது, நாம் தேவனை மறந்து போனோம். ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம் என்று ஏசாயா 53:6 சொல்லுகிறார். எபேசியர் 2:12 நாம் பார்க்கிறோம், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களும் பரதேசிகளுமாக நாம் இருந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய கிருபை நிமித்தம், மிகுந்த கிருபை நிமித்தம் தயவாக நம்மை இரட்சித்தார். கலாத்தியர் 3:29 வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி அந்த பரம தேசத்தை சுதந்திரிக்க செய்திருக்கிறார். எந்த பரம தேசம்? நம்முடைய பரலோகம். தேவன் நமக்கு ஆயத்த மணின அந்த வீடை பரலும் பரம தேசம் என்று வேதம் சொல்கிறது. பூமி கடுத்த இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்கிற இஸ்ரேல் ஜனத்தையே தேவன் இப்படியாக எச்சரிக்கிறார் என்றால், நாம் பரம தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுக்கு மாத்திரமே மகிமையை செலுத்த கடமை உள்ளவராக இருக்கிறோம். இப்படியாக தேவனை விட்டு வழிதப்பி திரிந்த நம்மை, பாவிகளாகிய நம்மை, துரோகிகளாகிய நம்மை, 10 மட்டும் தேவனுடைய சந்நிதிக்கு பிரவேசிக்க முடியாத தகுதியற்ற நம்மை தேவன் தமது மிகுந்த கிருபை நிமித்தம் நிபந்தனையின்றி தமக்காக தெரிந்து கொண்டு நாம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத மீட்பை அடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை 2000 முன்பாக இந்த உலகத்தில் அனுப்பினார். இஸ்ரவேலர்கள் கானானை சுதந்திரித்த போது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்களால் உண்டானதல்ல, கிருபையாக தேவன் உங்களுக்கு அருளி எய்வு என்று எபேசிய 2:12 நாம் வாசிக்கிற அதே வசனம் இஸ்ரவேலுக்கும் பொருந்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே உபாகமும் 9:6 அங்கே கூறப்பட்டுள்ள அந்த எச்சரிக்கையான வசனத்தை கவனிங்கள். நீ உன் இருதயத்திலும் பெருமை பாராட்டாத கூடாது. உன் இருதயத்திலும் நீ உன்னுடைய நற்கிரியின் நிமித்தமோ, நீ உன்னுடைய நீதி நிமித்தமோ நீ அதை சுதந்திரித்து கொண்ட என்று எண்ணி விடாதே என்று சொல்லுகிறார். சொல்வதால், வாயால் சொல்வதால் மாத்திரம் அதை சொல்லவில்லை, உன் இருதயத்திலும் அப்படியான யோசனையை வரவழைக்க இடம் கூடாது என்று அங்கு எச்சரிக்கிறார். பூமிக்குரிய தேசமான கானானை சுதந்திரிக்கிற இஸ்ரவேலர்களை இவ்வாறு எச்சரிப்பார் என்றால், பரம தேசமாகிய பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்கிற நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக தேவன் ஒருவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும். அவர் நம்மை பொன் வெள்ளி முதலான அழிந்து போகிற வஸ்துகளினால் நம்மை ரட்சியாமல் மிகுந்த விலைக்கிரயத்தை செலுத்தி தம்முடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டதின் மூலம் இவ்வளவு பெரிதான மீட்பை சம்பாதித்துக் கொடுத்திருக்கிறார். அவர் செய்த இவ்வளவு பெரிதான செயலை நாம் மறந்து போகாதபடிக்கு கட்டளையாக எச்சரிக்கையாகவே இந்த பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். 1 Corinthians 11:23-26 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தெளிவாக அவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். நீங்கள் சம்பாதிக்கிற இரட்சிப்பில்லை, அவர் அவருடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக சம்பாதித்த இந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரங்களில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்பம் பிற்கப்படுவது போல் அவருடைய சரீரம் சின்ன பின்னமாக பிற்கப்பட்டதை அது நினைவுபடுத்துகிறது, அடையாளப்படுத்துகிறது. பாத்திரம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தை நினைப்பூட்டுகிறது. இதில் பானம் பண்ணும்போது எங்களுடைய நீதியின் கிரியைகளின்படி அல்ல, நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் ஒருவேளை பிறந்தோம் என்பதால் அல்ல, தொலைந்து போன நம்மை, காணாமற் போன நம்மை, தேவனை மறந்த நம்மை, தேவனை விட்டு வழி விலகி தூரம் சென்ற நம்மை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேடி வந்ததால் தம் இன்னுயிரை கல்வாரி மரத்தில் தந்ததன் மூலமாக இவ்வளவு பெரிதான மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம். இவைகளை உணர்ந்து நம்முடைய கிரீடங்களை கலற்றி அவர் பாதத்தில் வைத்து அவர் ஒருவருக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் சங்கீதம் 115 உள்ள 1 வசனத்தை மாத்திரம் வாசித்து பின்பதாக நம்முடைய சூத்திரங்களை ஏறெடுப்போம். சங்கீதம் 115:1 மாத்திரம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் மகிமை வரப்பண்ணும். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்த தாவீது தன்னை தாழ்த்துகிறதை சங்கீதம் 5 பார்க்க முடியும். அவர் ஆலயத்தில் எப்படி பிரவேசித்தார் என்றால், உமது மிகுந்த கிருபை நிமித்தம் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பணிந்து கொள்வேன் என்று எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 5:7 நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். இப்படியாக நாம் அவருடைய கிருபை நிமித்தமே அவருடைய சந்நிதிக்குள் பிரவேசிக்கும் தகுதியை நாம் அடைந்தோம் என்பதை உணர்ந்து பயபக்தியுடன் கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். அவர் ஒருவருக்கு துதியும் கனமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென்.